அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் வனமும் வாழ்வியலும் சிறப்பு நிகழ்ச்சியில் பகுதி 64 இன்று திருச்சிராப்பள்ளி நேரு மெமோரியல் காலேஜின் விலங்கியல் துறையின் உதவி பேராசிரியரான டாக்டர் கே சரவணன் அவர்கள் சூழலை காக்கும் கழுகு பற்றி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் நேயர்களே, நிறைய நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி ஒரு அறிவியல் புரட்சியையே செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நமது புதுகை வானொலி நிலையத்திற்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வனமும் வாழ்வியலும் என்ற நிகழ்ச்சியில் சூழலை காக்கும் கழுகு என்ற தலைப்பில் உங்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்மளை பல பேர் வந்து கழுகை பார்த்துருக்கவே மாட்டோம், ஏன்னா ரொம்ப அரிது அதை பார்க்கறது. அதே போல் சில பேர் தான் கழுகுங்கிற வார்த்தையே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பழங்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இலக்கியத்திலும் சரி, பழங்கால மக்கள் எகிப்தியர்கள், ஆப்பிரிக்காவில் சில இன மக்கள் கழுகை வந்து ஒரு கடவுளாகவே பார்த்து அதை வணங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன் இன்னும் கூட நம்ம வட இந்தியாவில் பார்சி அப்படிங்கக்கூடிய ஒரு இன மக்கள் வந்து, பார்சி இன மக்கள் வந்து இந்த அவங்களுடைய இறந்த உடல்களை, இறந்ததுக்கு அப்புறம் நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா மண்ணில் புதைச்சிருவோம், அப்படி இல்லைன்னா எரிச்சிருவோம். ஆனால் அந்த பார்சி இன மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டவர்ஸ் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அதாவது பெரிய குன்று, உயரமான ஒரு குன்று, அந்த இடத்துல தான் இந்த இறந்த உடல்களை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறுதி சடங்கு செஞ்சு அந்த இறந்த உடல் அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்க. விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கழுகு வந்து அந்த உடலை சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அந்த இறந்து போன மனிதனுடைய ஆத்மா சாந்தி அடையிறதா அவங்க இன்னும் நம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இலக்கியத்தில் கூட நம்ம கம்பராமாயணத்தில் படிச்சிருப்போம், ஜடாயு அப்படிங்கிற கதாபாத்திரம் வரும். இப்படி பல சிறப்புகளை கொண்டது நம்ம கழுகு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த கழுகுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சி வந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ, அதனால தான் நம்மளால் இப்போ பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப குறைஞ்சிச்சு. இந்த கழுகுகளுடைய எண்ணிக்கை குறைவதற்கும் மனிதனுடைய இறப்பு விகிதம் அதிகரிக்கிறதுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, 1990 அப்புறம் கழுகுகளுடைய எண்ணிக்கை நிறைய குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, மனிதனுடைய இறப்பு விகிதம் 4% அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி கழுகுகளுடைய எண்ணிக்கை குறையிறதுக்கும் மனிதனுடைய இறப்பு விகிதம் அதிகரித்ததுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த கழுகுனுடைய உடல் அமைப்பு, இனப்பெருக்கம், உணவு வழக்கம் இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மனிதனுடைய வாழ்வியலும் கழுகுனுடைய வாழ்வியலும் எப்படி தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த கழுகுனுடைய உடல் அமைப்பை பார்க்கலாம். இந்த பறவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசுங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 வரைக்கும் வளரக்கூடியது, 3 உயரம் இருக்கும், நல்ல பெருசு. அதே போல் அதனுடைய ரெக்கையை விரித்து பார்த்திங்க அப்படின்னு வச்சிங்கன்னா, ஒவ்வொரு ரெக்கையும் 2 இருக்கும். அகலம் பார்த்திங்க அப்படின்னா 1.25 இருக்கும். அதே போல் அதனுடைய காலை பார்த்திங்க அப்படின்னா 6 உயரம் இருக்குங்க. அதனால் இதனுடைய உருவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. அதே போல் இதனுடைய கால்கள் நீளமாகவும் அதனுடைய நகங்கள் ரொம்ப கூறாகவும் இருக்குங்க. அதே போல் அழகுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அழகு மூக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அழகு மூக்குன்னு பறவைக்கு சொல்கிறது கிடையாது, அது அழகுன்னு சொல்லுவோம். அந்த அழகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அகலமாக இருக்கும், நீளமாக இருக்கும், கூர்மையாக இருக்கும். இந்த அழகும் கால் நகம் காலும் பார்த்திங்க அப்படின்னா மாமிசத்தை கிழித்து சாப்பிட்றதுக்கு ஏதுவாக அமைஞ்சிருக்குங்க, ஏன்னா இது ஒரு மாமிச உண்ணி. அடுத்தது இதனுடைய கழுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீளமாக இருக்கும். இதனுடைய உடல் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய அடர்த்தியான இறகுகளால் ஆக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதனுடைய கழுத்தும் தலையும் பார்த்திங்க அப்படின்னா இறகுகளே இருக்காது, வழுக்கையாக இருக்கும். அதனால தான் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, தலை வழுக்கையாக இருக்கிறதுனால வழுக்கு தலை கழுகு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய கண்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கூர்மையானதுங்க, மேலே கிட்டத்தட்ட இது உயரமாக பறக்கக்கூடியது, மிக உயரத்தில் பறக்கக்கூடியது, 100 மேலே உயர பறந்துக்கிட்டு இருக்கும். அந்த 100 கீழே இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய பொருளை பார்த்துருங்க, ஒரு சின்ன எலி சுண்டலி சின்னதாக இருக்கும், அது அப்படியே போகிறத கூட அது என்ன பண்ணிடும் அப்படின்னா பார்த்து கண்டுபிடிச்சிடும், கண்டுபிடிச்சி அங்கேருந்து அதை வந்து என்ன பண்ணிடும், கேப்சர் பண்ணிடும். அந்த அளவுக்கு கூர்மையானது. அதனால தான் நம்ம தொலைக்காட்சியில் கூட மேலேருந்து எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கழுகுனுடைய கண்கள் வந்து கூர்மையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய கழுத்து, நீளமான கழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீளமான கழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அதனுடைய உடல் வெப்பநிலையை வந்து சீராக்குவதற்கு பயன்படுத்துங்க. குளிர்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கழுத்து வந்து என்ன அப்படின்னா உடலோடு ஒட்டி வச்சுக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வெப்பம் நிலையை சீராக்குவதற்கு பயன்படும், வெப்பத்தை அதிகரித்து சீராக்கிறதுக்கு பயன்படும். அந்த மாதிரி வெயில் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த உடலை விட்டு வெயில் காலத்தை நீட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இங்கே ஒரு மாமிச உண்ணி அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருக்கக்கூடிய இடமே சாப்பிடக்கூடிய இடமே பார்த்திங்க அப்படின்னு வச்சிங்களேன் ஒரு என்னது விலங்குகளுடைய உடல் சிதறி கிடைக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும், ஒரு டர்ட்டியான பிளேஸில் தான் இருக்கும்னு வச்சிங்களேன். ஆனால் இது எப்போதும் பார்த்திங்க அப்படின்னா க்ளீனாக இருக்கும். இந்த பறவையினுடைய உடல் அமைப்பு பார்த்திங்க அப்படின்னு வச்சிங்களேன் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இருக்கிற இடம் வேணாக்கா சாக்கடையாக இருக்கலாம், ஆனால் இது இதனுடைய உடல் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. அதே போல் இதனுடைய நிறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழுப்பு நிறத்தில் இருக்கும், அதாவது மண் கலரில் இருக்கும். இது வந்து இதனுடைய எதிர்கிட்டிருந்து தன்னை காப்பாற்றுறதுக்காக நிலத்தோட நிலமாக நிலத்தினுடைய கலரோடு ஒட்டி இது இருக்கிறதுனால இது என்னுடைய எதிரிகளிலிருந்து இது தப்பிக்கிறதுக்கு உதவுதுங்க. அதனால தான் இதனுடைய கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப பழுப்பு நிறத்தில் மண் கலரில் இருக்குங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய வாழ்நாள்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50 வருடம் வரைக்கும் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதனுடைய இனப்பெருக்கம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உயரமான இடத்துல தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடியது. இது கூடு கட்டுற இடமும் பார்த்திங்க அப்படின்னா உயரமான இடத்துல குன்றுகளில் உயரமான டவர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பயன்படுத்தாத பில்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா உயரமான மரம் இந்த மாதிரி இடத்துல தாங்க கூடு கட்டும். தனியாக இருக்குங்க இது, மற்ற நம்மளுடைய எந்த அனிமல்ஸ் கூடையோ அல்லது வந்து மனிதர்களுடைய தொடர்பு இல்லாமல் தனிமையாக தாங்க இருக்கும் அது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வலசை போகாது, மைக்ரேஷன் பண்ணாது, ஆனால் இரையை தேடி 100 கிலோமீட்டர் வரைக்கும் போகுங்க. 100 கிலோமீட்டர் இப்போ இருந்துச்சு அப்படின்னாக்கா போய் சாப்பிட்டுட்டு திரும்ப அதனுடைய கூட்டுக்கே வந்துடும். இது பறக்கனுடைய ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா 35 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் பறக்குங்க, அவ்வளோ ஸ்பீடாக பறக்கக்கூடியது. அடுத்தது இதனுடைய உணவு வகை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா எதெல்லாம் இதை சாப்பிடும் அப்படின்னாக்கா இறந்த உடல்களை மட்டும்தாங்க சாப்பிடும். இறந்த உடல், கால் விலங்குகளுடைய இறந்த உடல், மனிதர்களுடைய இறந்த உடல், இதை மட்டும்தான் சாப்பிடுங்க. ஒரு ஒரு மாடு, பெரிய மாடு ஒன்று இறந்து கிடந்துச்சு அப்படின்னாக்கா அதை சாப்பிட்றதுக்கு ஒரு 5 ஜோடி பறவைகள் வந்து 5 நாட்களில் ஃபுல்லாக சாப்பிட்றோம் அப்படின்றாங்க. அந்த இடத்துல 5 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எந்த தடையுமே இல்லாமல் சுத்தமாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதை வந்து என்னென்னு சொல்லுங்க அப்படின்னாக்கா இதுக்கு பிணந்தின்னி கழுகு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் பிணந்தலி கழுகு அப்படின்ட்டு, அதுதாங்க இது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இறந்த உடல்களை சாப்பிட்றதுனால தான் இதுக்கு பேர் பிணந்தண்ணி கழுகு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து இது என்னுடைய இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னு வச்சிங்கனாக்கா ஒரு ரொம்ப குறைவுங்க, 1 வருஷத்துக்கு 1 முட்டை தான் விடும். அதனால தான் இதனுடைய இனம் அழிவதற்கு இன்னொரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி இது ஒரு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் முட்டையிடும். ஆண் பெண் 2 பறவைகளுமே சேர்ந்து அடைக்காக்கும். அதாவது கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆண் அடைக்காத்துட்ருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்திங்க அப்படின்னா பெண் என்ன பார்த்துருக்கோம் அடைக்காத்துட்ருக்கோம். இப்போ இந்த கிட்டத்தட்ட 50 நாட்கள் வந்து அடைக்காத்ததுக்கப்புறம் அந்த குஞ்சு வந்து வெளியில் வரும். இப்போ இந்த ஆண் பெண் பறவைகள் ஜோடி இருக்குங்க இல்லையா, இது வாழ்நாள் முழுவதும் பிரியவே பிரியாது. அதனால தான் இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மோனோகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை ஜோடி சேர்ந்துச்சு அப்படின்னா வேறு ஜோடி தேடி போகிறது கிடையாது. அதனால இது கூட ஒரு காரணம் இந்த பறவைகளினுடைய எண்ணிக்கை குறைவதற்கு, மோனோகாமி அப்படிங்கிறதுனால. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த குஞ்சு இருக்குங்க இல்லையா அது வெளிவந்ததுக்கப்புறம் நிறைய சாப்பிட ஆரம்பிக்குங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் போய் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ஆண் பறவை போய் சாப்பாடு எடுத்துகிட்டு கொடுக்கும், அடுத்தது பின்னாடியே பெண் பறவை எடுத்து வந்து சாப்பாடு கொடுக்கும். இப்படி நாள் முழுக்க சாப்பாடை கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால 1-2 வருஷம் நிறைய அதனுடைய வளர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா மிக அபரிதமாக இருக்கும். 4 நாள் பார்த்திங்க அப்படின்னா 2 கிராம் 3 கிராம் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி கூடிக்கிட்டே இருக்கும். நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதனுடைய வளர்ச்சி மிக அபரிதமாக இருக்கும். அஞ்சு வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இனப்பெருக்கத்துக்கு ரெடி ஆகுது. ஆண் பறவையாக இருந்தாலும் சரி பெண் பறவையாக இருந்தாலும் சரி இனப்பெருக்கத்துக்கு ரெடி ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம தனியாக வந்து அந்த கூட்டை விட்டு பிரிஞ்சு தனி கூட்டு கூடு அமைச்சு அதுக்கு ஆண் பறவையாக இருந்தால் பெண் பறவை தேடியும் பெண் பறவையாக இருந்தால் ஒரு ஆண் பறவை தேடியும் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா கூடு கட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய வாழ்க்கையை தொடரும். இப்படி இதனுடைய வாழ்நாள் பார்த்திங்க அப்படின்னா 30 வருஷத்துலேருந்து 50 வருடம் வரைக்கும் இந்த பறவை வாழும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இதனுடைய நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய உணவு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்த உடல்களை மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் இது வந்து ஒரு சுற்றுச்சூழலை காக்கக்கூடிய ஒரு பறவை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னாக்கா இறந்த உடல்களை ஒரு மிச்சம் கூட வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்ருங்க, க்ளீன் பண்ணுங்க. அதனால் இது நேச்சுரல் ஸ்கேவெஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இயற்கை துப்புரவாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா நிலம் சுத்தமாக இருக்கும், நீர் சுத்தமாக இருக்கும். ஆனால் இதனுடைய எண்ணிக்கை குறைய குறைய என்ன ஆகுது அப்படின்னாக்கா அங்கங்கே விலங்குகளுடைய டெட் பாடிஸ் வந்து நிறைய இருக்குது. விலங்குகளுடைய என்னது இறந்த உடல்கள் நிறைய கிடக்குது. இப்படி இறந்த உடல்கள் தண்ணியிலையும் நிலத்திலையும் இருக்கிறதுனால நிலம் மாசு அடையுது, நீர் மாசு அடையுது. இப்படி அதனுடைய அழுகின உடல்கள் நிலத்திலையும் நீர்லையும் இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாக்டீரியாக்கள் வைரஸுகள் உருவாகி விலங்குகளுக்கும் நம்மளுடைய மனிதர்களுக்கும் பலவிதமான தொற்று நோய்களை உருவாக்குது அப்படிங்கிறாங்க. இந்த பறவைக்கு பார்த்திங்க அப்படின்னா காம்படிட்டர்னு பார்த்திங்கன்னா யார் அப்படின்னா காட்டு நாய்களும் ஸ்ட்ரீட் டாக்டரும் தான் இதனுடைய முக்கியமான காம்படிட்டர். இப்போ இதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுனால காட்டு நாய்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிட்டிலையும் வில்லேஜ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா தெரு நாய்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கழுகுகள் வந்து மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுன்னு சொன்னேன். ஆனால் இந்த தெரு நாய்களும் காட்டு நாய்களும் இந்த இறந்த உடல்களை அது சாப்பிட்டது போக மீதி அப்படியே போட்டுட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு அல்லது அங்கங்கே எடுத்து கொண்டு போய் பல இடத்துல பரவி விட்டுடும். அங்கே தண்ணியில் கொண்டு போட்டுரும் அல்லது எங்கெங்கேயே அப்படி பரவி போட்டுரும். அதனால் அந்த நீர் மாசடையும், நிலம் மாசடையும். இந்த காட்டு நாய்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சிங்க, தெரு நாய்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. காம்படிஷனே கிடையாது, அதனால் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை, நிறைய வளர்ந்துருச்சு. இப்போ காட்டு நாய்களுடைய எண்ணிக்கை அதிகமானதுனாலையும் தெரு நாய்களுடைய எண்ணிக்கை அதிகமானதுனாலும் ராபிஸுங்கக்கூடிய நோய் வந்து பரவ ஆரம்பிச்சு. ராபிஸ் அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா வெறி நாய் கடி நோய் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ராபிஸ் நோயினால் நிறைய விலங்குகள் பாதிக்கப்பட்டு விலங்குகள் காட்டு விலங்குகள் வந்து நிறைய அழிஞ்சு போயிருக்குது. அதே மாதிரி ராபிஸ் நோயினால் பல மனிதர்களுடைய உயிர் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இறப்பு விகிதம் அதிகமாகிருக்கு ராபிஸ் நோயினால். அப்போ நிறைய பாக்டீரியாக்கள் இந்த அழுகிய உடல்களிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ்னால் தொற்று நோய்கள் வருது. அடுத்தது இந்த காட்டு நாய்களும் தெரு நாய்களும் அதிகரிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா ராபிஸுங்கிற நோய் வருது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது. பல காரணங்களால் மனிதனுடைய இறப்பு விகிதம் அதிகரிக்குது. அதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தொற்று நோய் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா கழுகுகளுடைய எண்ணிக்கை குறையிறதுனால. ஸோ அதனால தான் 1990 அப்புறம் கழுகுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சி இந்த மனிதர்களுடைய இறப்பு விகிதம் 4% அதிகரித்திருக்கிறதுக்கான முக்கிய காரணம் இந்த தொற்று நோய் பரவு தான். தொற்று நோய் பரவுவதற்கான முக்கிய காரணம் இந்த கழுகுகளுடைய எண்ணிக்கை குறையிறதுனால தான். இப்போ அதே போல் விலங்குகளுடைய எண்ணிக்கை குறைவதற்கும் ராபிஸுங்கக்கூடிய நோய் காட்டு நாய்கள் மூலமாக பரவுவதற்கும் தான் காரணம். ஸோ இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த பறவையை அழிவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது இருந்துக்கிட்டு தானே இருக்குது, நிறைய விலங்குகள் செத்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வேண்டிய உணவு கிடச்சிக்கிட்டு தானே இருக்குது, ஆனாலும் அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த விலங்கு அதாவது நம்ம கால்நடைகளுக்கு வந்து ஒரு மருந்து கொடுப்பாங்க. அதாவது என்ன மருந்து அப்படின்னாக்கா அது வலி நிவாரணி, டைக்ளோமோஃபாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து, வலி நிவாரணி, மூட்டு வலிக்காக கொடுக்கக்கூடியது. இந்த மருந்து வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கால்நடைகளுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்போ இந்த மருந்தை உட்கொண்ட கால்நடைகள் இறக்கும்போது அந்த இறந்து போன உடலை கழுகு சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா கழுகு பாதிக்கப்படுது. அந்த டைக்ளோமோஃபாக் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா கழுகுனுடைய சிறுநீரகத்தை போய் பாதித்து நிறைய அந்த சிறுநீரகம் இழப்பினால் இந்த கழுகில் வந்து நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான காரணம் கழுகுகளுடைய எண்ணிக்கை குறைவதற்கு இந்த டைக்ரோம் ஃபேக் அப்படிங்கக்கூடிய இந்த வலி நிவாரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. அதனால் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ரோடு ஆக்சிடெண்ட்டு, அப்புறம் எலக்ட்ரிக் டவர் ஹை அதில் வரக்கூடிய மின்கசிவு, காற்றாலை இதிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கழிவுகளினுடைய ஆக்சிடெண்ட் ஆகி நிறைய இறப்புகள் இருக்குது. ஆனாலும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த வலி நிவாரணி கால்நடைகளுக்கு கொடுக்கப்பட்டு அந்த கால்நடைகளை இப்போ கழுகுகள் உண்ணும்போது அதனுடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இறக்கப்படுதுங்க. அதுதாங்க முக்கியமான காரணம். அதனால் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா மேல்நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த வலி நிவாரணியை தடை செஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த வலி நிவாரணியை இந்திய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2006 அப்புறம் தடை செஞ்சுதுங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான், நேபாள் போன்ற அண்டை நாடுகள் வந்து இந்த வலி நிவாரணியை வந்து தடை செஞ்சிட்டாங்க. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே இதை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2014 இந்த மருந்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல் வந்து இதை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் இல்லைங்களா, அதை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு ஜடாயு பாதுகாப்பு இனப்பெருக்க மையம் அப்படின்னு சொல்லி ஒரு மையத்தை உருவாக்குனாங்க நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா கேப்டிவ் ப்ரீடிங் மூலயமா இந்த கழுகுகளுடைய இனப்பெருக்கத்தை அதிகரிக்கிறது, அதாவது ஆண் பெண் பறவைகளை நம்ம லேபுக்கு கொண்டுட்டு வந்து அதை வந்து இங்கே லேபில் நிறைய குஞ்சுகளை பொறிக்க வச்சு அந்த குஞ்சுகளை வந்து என்ன பண்ணுறதுனா வளர்த்து பின்னன் காட்டில் கொண்டு விடுறது, இதுதாங்க கேப்டிவ் ப்ரீடிங். இந்த பணியை தான் ஜடாயு பாதுகாப்பு இனப்பெருக்க மையம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதை வந்து இப்போது ஒரு 6 அல்லது 7 இடத்துல இந்தியாவில் ஃபுல்லாக இந்த மையம் வந்து விரிவாக்கம் அடைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதே போல் பல மருந்துகள் வந்து வலி நிவாரணி இருக்குது, அதுக்கு நம்ம டைக்ளோமாக்கு மாற்று மருந்தாக கொண்டு வந்திருக்காங்க, அதையும் வந்து பயன்படுத்துவதற்கு அலோவ் பண்ணிவிட்டு அந்த மருந்தை தடை செஞ்சு இந்த மாற்று மருந்தை இப்போ பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ இது போல் பல சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த கழுகுகளை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் இருக்குது. இதனால தான் 2002 பார்த்திங்க அப்படின்னு வச்சிங்கன்னா IUCN ரெட் டேட்டா புக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த IUCN அப்படிங்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா 2002 இந்த பறவை வந்து அழிந்துடுங்க, இதே நிலையில் போச்சு அப்படின்னா சீக்கிரமாக அழிஞ்சிடும், இனிமேல் இந்த பறவையை நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில், என்டேஞ்சர் லிஸ்ட் அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில் அழிந்து வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பறவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டுட்டு போய் வச்சுருக்காங்க. சப்போஸ் இந்த பறவையை வந்து அப்படிலாம் அதனால் என்ன பயன் அப்படின்னாக்கா இந்த பறவையை வேட்டையாடினாலேயோ அல்லது அந்த பறவையை கொண்டதாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னாக்கா சிறை தண்டனை அப்படிங்கிறதாங்க இது. ஸோ அதனால் இந்த பறவை என்டேஞ்சர் லிஸ்டில் இருக்குது, கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். இதை பாதுகாத்தா நம்மளுடைய சுற்றுச்சூழல் தூய்மையாக இருக்கும், அது தூய்மையாக இருக்கிறதுனால எந்த வித தொற்று நோயும் நமக்கு வராது, மனித இனம் காக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த கழுகுகளை நாம் வந்து பாதுகாப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
நேர்களே, இதுவரை கழுகு பற்றி நாம் அறிந்திடாத பல அருமையான தகவல்களை நமக்கு வழங்கிய டாக்டர் கே சரவணன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380007795 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.